ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு கடவுர் வீரட்ட பதிகம் மறுதுயர் தீர. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் நம்ம பார்க்க போகிறது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் நாலாம் திருமுறையில் 107 பதிகம். திருக்கடவுர் வீரட்ட பதிகம் இது. மருள் துயர் தீர அப்படின்னு ஆரம்பி திருவிருத்தம். நம்ம திருநாவுக்கரசர் பல ஸ்தலங்களுக்கு போகிறப்ப திருக்கடவுருக்கு வந்தப்போ இந்த பதிகத்தை பாடியிருக்கார். இந்த பதிகத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க, திருநாவுக்கரசர் தேவாரங்களில் பொதுவாக 10 பாடல்கள் இருக்கும் பதிகத்தில். இந்த பதிகத்தில் 10 பாடல் தவிர மற்ற 9 பாடல்கள்லையும் அவர் சிவபெருமான் யமனை உதச்ச அந்த செயலை குறிப்பிடுறார். நமக்கு தெரியும் திருக்கடவுர் வீரட்டம் அது அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று. மார்க்கண்டேயரை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் யமனை உதச்ச ஸ்தலம் அது. அந்த விசேஷத்தின் கருதி இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த காலனை உதச்சதை பற்றி பேசுகிறார் திருநாவுக்கரசர். இது திருவிருத்தம் அப்படிங்கிற அமைப்பு. தேவாரத்தில் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சில பதியங்களுக்கு பண்கள் கொடுத்துருப்ப, பல பதியங்களுக்கு பண் கொடுத்துருக்க மாட்டேன். இந்த நாலாம் திருமுறையில் திருநேரிசை அப்படின்னு ஒரு பகுதி, திருவிருத்தம் அப்படின்னு ஒரு பகுதி, அஞ்சாம் திருமுறை திருக்குறுந்தொகை அப்படின்னு ஒரு பகுதி, ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். இந்த திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் இதுக்கெல்லாம் பண் கொடுத்துருக்க மாட்டேன் சதில். ஆனால் ஓதுவார்கள் மரபாக அவர்களுடைய பரம்பரை பரம்பரையாக அவள் பாடி வந்த வழியில் சில விதங்கள் அதெல்லாம் பாடுவேன். அது உங்களுக்கு தகவலுக்காக சொன்னேன். இப்போ முதல் பாட்டுக்கு போவோம். மருள் துயர் தீர அன்று அர்ச்சித்த மாணி மார்க்கண்டேயர்காய் இருட்டிய மேனி வளைவாள் ஏற்று எரிபோலும் குஞ்சி சுருட்டிய நாவில் வெங்கூற்றம் பதைப்ப உதைத்து உங்கனே உருட்டிய சேவடியான் கடவுர் உருட்டி உத்தமனே. இந்த பதிகம் முழுக்க திருநாவுக்கரசர் கடவுரில் இருக்க சிவருமான கடவுர் உரை உத்தமனே அப்படிம்பர். கடவுர்னா திருக்கடவுர், அங்கே உரைகின்ற உத்தமன் சிவருமா. அது உத்தமன்னா நமக்கு தெரியும், ரொம்ப உயர்ந்தவன். அவன் ஏன் ரொம்ப உத்தமன்? அடியவருக்காக ஓடி வந்து யமனை உதச்சு காப்பாற்றினான், அப்படிப்பட்டவன் அவன். இந்த இந்த பாட்டில் திருநாவுக்கரசர் மார்க்கண்டேயர் எப்படி வழிபட்டார், யமன் எப்படி வந்து அவரை கொல்ல வந்தான், சிவபெருமான் எப்படி அவனை உதைச்சார் அப்படிங்கிறத மூணு விஷயத்தை சொல்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான், அதனால அவனை வணங்கினால் அவன் நம்மையும் காப்பாற்றுவான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த பாட்டில் அந்த மார்க்கண்டேயர் பூஜை பண்ணப்போ அவரை கொல்ல வந்த யமனை சிவபெருமான் உதைச்சி உருட்டினான், அவன் திருக்கடவுரில் இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்கிறார் இதில். ஆனால் அதில் நமக்கு இருக்கிற மெசேஜ் என்னன்னாக்க, அந்த சிவபெருமானை அவன் அடைந்தால் அவன் நம்மையும் காப்பான். இப்போ வார்த்தைகளை பார்ப்போம். மருள் துயர் தீர அன்று அர்ச்சித்த மாணி மார்க்கண்டேயர்காய். மாணி அப்படின்னாக்க பிரம்மச்சாரின்னு அர்த்தம். இந்த வேதங்கள்லாம் ஒதுகின்ற பிரம்மச்சாரிகளுக்கு மாணி அப்படின்னு பேர். அதனால இது தேவாரத்துலையும் வரும், திருவாசகத்துலையும் வரும். தேவாரத்தில் மாணி அப்படின்னு வர்றப்போ அது பொதுவாக மார்க்கண்டேயரை குறிக்கும், சில சமயங்களில் சண்டேச நாயனாரை குறிக்கும். ஏன்னா அவர் திருச்செஞ்சூரில் பிறந்து அங்கே திரு அப்பாடியில் இறைவன் அடைந்தார். அவர் இளைஞராக சின்ன பையனாக இருக்கிறப்போ 7 வயசோ 8 வயசோ அந்த மாதிரி பருவத்தில் அவர் சிவபெருமானை அடைந்தார். அதனால் அவரையும் மாணின்னு சில பாடல்களில் வரும். அதனால் இங்கே மருட்டுயர், மருட்டுயர்னாக்க மருளாகிய துயர் இல்லை, மருளை மருள் அது மருள் துயர்னா மருள்னா மயக்கம், துயர்னா கஷ்டம் துன்பம். அந்த மருளாகிய துன்பம் அது என்ன? மருள் மயக்கம்ங்கிறது என்ன மயக்கம்? அது நம்ம இந்த அறியாமைங்கிறது பொதுவாக, அந்த அறியாமைங்கிற மயக்கம் நீங்குவதற்காக இல்லை இந்த மயக்க அறியாமையினால் வரக்கூடிய தொடர் அந்த துன்பம். அதனால் இந்த எந்த துன்பத்தை வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் மார்க்கண்டேயர் வந்து எப்போ சிவபெருமான் வழிபடுவார், ஆனால் இப்போ தன்னுடைய உயிர் முடிய போற காலம் வந்துடுத்துங்கிறது அது ஒரு இதுவும் இருக்க இருக்கு. அதனால மருள் துயர் தீர அந்த மயக்கமாகிய துன்பம், அந்த துன்பம் தீர்வதற்காக அன்று அர்ச்சித்த மாணி எப்போ அன்னைக்கு அவருக்கு 16 வயசு இருக்கிறப்ப அவர் பூஜை பண்ணியிருந்தார். அதை சொல்ற அன்னைக்கு அன்னைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருந்த மாணி பிரம்மச்சாரியாகிய மார்க்கண்டேயன், மார்க்கண்டேயர் காய் அப்படின்னாக்க மார்க்கண்டேயருக்கு ஆகி அப்படின்னு அர்த்தம். தேவார்த்தை பொதுவா மார்க்கண்டேயர்காக அப்படின்னு வந்தாக்க மார்க்கண்டேயர் கா அப்படின்னு வரும். ஆனா மார்க்கண்டேயர் ஆய் அப்படின்னா ஆகின்னு அர்த்தம். மார்க்கண்டேயருக்கு ஆகி மார்க்கண்டேயருக்கு துணையாகி அப்படின்னு நம்ம பொருள் கொண்டுக்கலாம். அப்படி இந்த மார்க்கண்டேயருக்கு துணையாகி என்ன பண்ண சிவருமான் யமன் உதச்சார். அந்த யமன் எப்படிப்பட்டவன் அவனுடைய வர்ணனை தான் அடுத்த 2 வரி. இருட்டிய மேனி வளைவால் எயிற்று எரிபோலும் குஞ்சி சுருட்டிய நாவில். இவ்வளவும் அவனுடைய யமனுடைய வர்ணனை. இருட்டிய மேனினாக்க கரிய நிறமுடைய உடம்பு, கருப்பா இருப்பான் இல்லையா. யமனுடைய உடம்ப எந்த நிறம் அப்படின்னு வர்ணிக்கிறார் இருட்டிய மேனி. அப்படி கனங்கரையில் இருக்கிற உடம்பு வளைவால் எயிற்று. எயிறு அப்படின்னாக்க பல்லு. வளை வாழ் எயி வளைந்த, வளைனா வளைந்த, வாழ் அப்படின்னாக்க ஒளி அப்படின்னு அர்த்தம். நம்ம வாழ் அப்படின்னா நம்ம பொதுவா பிரயோகத்தில் இருக்கிறது சண்டை போடுற வாழ் ஆயுதம், கத்தி வாழ் அப்படின்லாம் அந்த ஆயுதத்தை தான் நம்ம பொதுவாக பேச்சில் உபயோகிக்கிறோம் வாழ் அப்படின்னா. தேவாரத்தில் பல இடங்கள்ல வாழ்னு வர்றப்போ அது ஒளி அப்படிங்கிற அர்த்தம். வான்மதி அப்படின்னு வரும். வாழ்மதினா ஒளி உடைய மதினு அர்த்தம். வாழ் தடங்கண் அப்படின்னா ஒளி உடைய விசாலமான கண், அது திருவம்பாவில் வரும். வாட்டடங்கன் மாதிய வளருதியோ வருமே அதுல. அதனால வாழ் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். அப்படி வளைந்த ஒளியுடைய பல்லு அவனுடைய அப்படி யாரும் வாயத்தை கோபத்தோட வரான் இல்லையா யமன் உயிரை கொள்றதுக்கு. அப்படி அவனுடைய வர்ணனை சொல்றாருங்க. அவனுடைய பல்லு வெள்ள வெள்ள ஒளி வீசின்னு இருக்கும், அது வளைந்திருக்கும். அப்படிப்பட்ட பல் உடையவன் அவன். எரி போலும் குஞ்சி. எரி அப்படின்னா நெருப்பு, குஞ்சி அப்படின்னாக்க தலைமயிர். அவனோட தலைமயிர் நெருப்பு போல இருக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா அப்படி சிவந்த தலைமயிர். நமக்கெல்லாம் இளமையில கண்ணங்கரையில்னு இருக்கு தலைமயிர். பேசினா அது நிறம் மாதிரி வெள்ள வெளியர்னு ஆயிடுறது, அது வேற விஷயம். ஆனா சிவபெருமானுடைய சடை செஞ்சடை. அது மாதிரி இங்க யமனுடைய தலைமயிர் சேப்பா இருக்கும் அப்படிங்கிறார். எரி போலும் குஞ்சி சக்கச்சு எரி போல சிவந்த தலைமயிரை உடையவன். சுருட்டிய நாவில் அவன் நாக்க அப்படி வளைச்சு மடிச்சு கொண்டுறான் இல்லையா. இந்த ஒரு கோபத்தோட வர்றப்போ அப்படி அப்படின்னா அந்த நாக்கை அப்படி படங்கள்லாம் பார்த்துருக்கோம், இந்த கழிவோட படங்கள்லாம் பார்த்தா தெரியும். அப்படி நாக்கு நீளமா அப்படி வளைஞ்சிருக்கும். அது மாதிரி அந்த சுருட்டிய நாக்கோட வெங்கூற்றம், வெங்கூற்றம்னா கொடிய யமன் அப்படின்னு அர்த்தம். கூற்றம் அப்படின்னாக்க பார்த்துருக்கோம், கூற்று கூற்றம் கூற்றுவன் அப்படின்னு வர்றதெல்லாம் யமனை சொல்ற வார்த்தை. அதுல இந்த உயிரையும் உடலையும் கூறுபடுத்துவதால் அவனுக்கு கூற்றுவன் கூற்றம் அப்படின்னு பேரு. வெங்கூற்றம் கொடிய யமன். அவன் பதைப்ப, அவன் உடம்பெல்லாம் துடி துடிக்க உதைத்து அவனை உதச்சு உங்கனே உருட்டிய சேவடியான். அப்படி அங்கேயே அவனை உருட்டி விட்டார். ஒரு உத விட்டு அவன் அப்படியே தரையில் உருண்டு விழுந்துட்டான். அப்படி உருட்டின சேவடி அப்படின்னா சிவந்த திருவடி. தாமரை போன்ற சிவந்த திருவடி இல்லையா சிவபெருமானுடைய திருவடி, அதனால அது சேவடி. அப்படிப்பட்ட சேவடியை உடையவன் கடவுர் உரை உத்தமனே. அவன் திருக்கடவுரில் விற்றிருக்கின்ற உத்தமனாகிய சிவபெருமான். அதான் இந்த பாட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க, மார்க்கண்டேயர் தன்னுடைய மருளாகிய துன்பம், மயக்கமாகிய துன்பம் தீர்வதற்காக அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவரை கொல்றதுக்காக கொடிய பயங்கர உருவத்தோட யமன் வந்து அவரை தாக்கினான். அப்போ மார்க்கண்டேயரை காப்பாற்றுறதுக்கு துணையாகி சிவபெருமான் அந்த யமனை உதச்சி உருட்டினார். அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்மளும் அடைந்தால் அவன் நம்மையும் காப்பாற்றுவான். இதுல ஒரு வார்த்தை உங்கனே அப்படின்னு வருது, அது நமக்கு புதிய வார்த்தையா இருக்கலாம். நம்ம பொதுவா இந்த தமிழ்ல இந்த கடிதம் எல்லாம் எழுதினாக்க இங்கனம் அப்படின்னு கீழே போட்டு பேர் எழுதுவோம். இங்கனம்னா இப்படிக்கு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இங்கன் அங்கன் இங்கனம் அங்கனம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. அதே கான்டெக்ஸ்ட் இங்க உங்கனே அப்படிங்கிற அப்படின்னா உங்கன் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல இந்த சுற்று வார்த்தைகள் இருக்கு, அந்த இந்த அப்படின்னு எந்த, இது மூணு நம்ம பழக்கத்துல இருக்கு. அது இது எது அவன் இவன் எவன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஆனா பழைய தமிழ்ல கூட ஒரு உ அப்படின்னு ஒண்ணு உண்டு. அது இது அது இது உது எது அப்படிங்கிற மாதிரி. அந்த உது உ அப்படிங்கிறது இமீடியட்லி இன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால இந்த இடத்துல உங்கனேனா அப்படி அதே அந்த 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 இடத்துலயே அப்படி முன்னாடியே அவன் கால்கடியிலேயே கிடக்குற மாதிரி அப்படி உங்கன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போகலாம். பதத்தெழு மந்திரம் அஞ்செழுத்து ஓதி பருவியனொடும் இதத்து எழு மானிதன் உயிர் உண்ண வெகுண்டு அடர்த்த கதத்து எழு காலனை கண்குருதி புனல் ஆறு ஒழுக உதைத்து எழு சேவடியான் கடவுள் உரை உத்தமனே. இந்த ரெண்டாம் பாட்டில் சொல்ற கருத்தும் அதே தான். அந்த மார்க்கண்டேயர் அன்போட பூஜை பண்ணிட்டு இருந்தார், அவரை கொல்றதுக்காக கோபத்தோட யமன் வந்தான், அந்த யமனை உதச்சார் சிவருமா. அதான் அதே எசென்சியல் மெசேஜ் அதே தான். ஆனால் இதில் வர்ற வார்த்தைகள் கருத்துகள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். பதத்து ஏழு மந்திரம் அஞ்செழுத்து ஓதி பருவினொடும் இதத்து ஏழு மாணி அப்படிங்கிற வரைக்கும் மார்க்கண்டேயருடைய டிஸ்கிரிப்ஷன், அவர் எப்படி பூஜை பண்ணினார் அப்படின்னு. மாணி தான் மார்க்கண்டேயர், அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அவர் எப்படி பூஜை பண்ணார்? பதத்து ஏழு மந்திரம் அஞ்சு எழுத்து ஓதி. அஞ்சு எழுத்து நமச்சிவாய மந்திரம், அது நமச்சிவாயன்னு இருக்கலாம், சிவாய நம இருக்கலாம். இந்த பஞ்சாட்சரத்தில் பல விதங்கள் இருக்கு. அதை திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார், சூல பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகாகாரண பஞ்சாட்சரம் அப்படின்லாம் அதில் விளக்குவார். அதனால அந்த அஞ்சு எழுத்து ஓதினார் இவர். அது எந்த அஞ்சு எழுத்து ஓதினார், எந்த விதமான அஞ்சு எழுத்துன்னு நமக்கு தெரியாது. அஞ்சு எழுத்து ஓதினார், அது மந்திரம் அஞ்சு எழுத்து. அதை நம்ம பார்த்துருக்கோம், அஞ்சு எழுத்துங்கிறது மந்திரம். மந்திரம்னாக்க யார் அதை தியானிக்கிறாளோ, யார் அதை ஜபம் பண்ணுறாளோ அவளை எது காப்பாற்றும், மந்தவியோ ரக்ஷத்தோ அப்படிம்பா அந்த மந்திரங்கிறது ரூட்டுக்கு. இதை நம்ம அஞ்சு எழுத்து பதிகத்தையும் பார்த்துருக்கோம், அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே அப்படின்னு வரும். செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே. அப்படி அந்த அந்தணர்கள் சந்தியா காலங்களில் பண்ணுற சந்தியாவந்தனங்கள்லாம் இருக்கே, அதில் காயத்ரி மந்திரம் இருக்கு. அந்த காயத்ரி மந்திரமாகவும் வருவது அஞ்சு எழுத்து அப்படிங்கிறது, அதுக்கும் அதுதான் அடிப்படை அப்படிங்கிறதுல சம்பந்தப்படுவார். செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே. அதை இங்க சொல்ற பதத்து ஏழு மந்திரம் அஞ்சு எழுத்து ஓதி. அது என்ன பதத்து ஏழு? பதம் அப்படின்னாக்க வார்த்தை, சொல் அப்படின்னு அர்த்தம். பதத்தில் எழுகின்ற பதங்களால் ஆன மந்திரமான அஞ்சு எழுத்து அப்படிங்கிறது. அஞ்சு எழுத்துனா அஞ்சு எழுத்து மட்டும் இல்ல, ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பதமாகவும் கருதப்படும். பதம்னாக்க வேர்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ரஃபா இல்லையா. இது ஒவ்வொரு எழுத்துமே ஒரு பதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இது நம்ம பாராயணத்துல வச்சுட்டு இருக்கிற ஒரு சுந்தர தேவார பாட்டுல இந்த ஃப்ரேஸ் வரும், அந்தியும் நண்பகலும்னு ஒரு பதிகத்துல வரும், ஏழாம் திருமுறை 83 பதிகம் சுந்தர தேவாரத்துல. அதுல வரும் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை முடாமும் சிந்தை பராமரியா தென் திருவாரூர் புக்கு எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே. அதுல அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி அப்படின்னு சுந்தர சொல்றார். இந்த அஞ்சு எழுத்த வந்து அவர் அஞ்சு பதம் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றார். அப்போ அஞ்சு எழுத்துங்கிறதுக்கு மேல பதம்னு சொல்றாரு, அப்ப பதமும் எழுத்தும் ஒரே அர்த்தமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்போ இங்க திருநாவுக்கரசு இப்படி சொல்றார், பதத்து ஏழு மந்திரம் அஞ்சு எழுத்து. அப்படி ஐந்து பதங்களால் உருவான மந்திரமாகி அஞ்சு எழுத்து அப்படின்னு இங்கே திருநாவுக்கரசர் சொல்றார். அதனால ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல், அதுக்கு பொருள் உண்டு அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா சொல் அப்படின்னா அதுக்கு பொருள் உண்டு, எழுத்துக்கு பொருள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது எழுத்து வந்து எழுத்து, ஆனா சொல்லுக்கு பொருள் உண்டு. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் இருந்தா அது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல். அப்படி அப்படி பதத்து ஏழு மந்திரம் அஞ்சு எழுத்து ஓதி, அதை ஓதி பரிவினோடும், பரிவுனாக்க அன்புன்னு அர்த்தம். நம்ம பொதுவாக பறிதல் அப்படின்னாக்க இரக்கம் கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு, அவனுக்காக நீ பறிஞ்சு பேச வேண்டாம் அப்படிமோ இல்லையா, யாராவது இல்லை அவனுக்கு பறிதல் அப்படின்னாக்க இறங்குதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் நம்ம இன்னைக்கு பிரயோகத்தில் இருக்கு. ஆனால் பறிவு அப்படிங்கிறது அன்புன்னு அர்த்தம், பக்தி அன்பு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்படி அன்போட இதத்து ஏழு மானிதன் இன் உயிர் உண்ண, அப்படி இதத்து ஏழு இதம்னாக்க சம்ஸ்கிருத ஹிதம் இந்த நன்மை, அப்படி நன்மையை கருதி வழிபட்டானவன் தனக்கு நன்மை நடக்கணும் தன்னுடைய அப்படிங்கிற மாதிரி, அப்படி 27 மாணி அந்த பிரம்மச்சாரியாகிய மார்க்கண்டேயர் அவருடைய இன் உயிர் உண்ண, அவருடைய இனிய உயிரை உண்பதற்கு அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த உயிரை கொல்வதற்கு வெகுண்டு வெகுண்டு அடர்த்த, வெகுழுதல் அப்படின்னா கோபிக்கிறது, அப்படி கோபிஷன் வந்து அடர்த்தல் அப்படின்னா தாக்குறது. நம்ம பல பாடல்கள்ல இந்த அடர்த்த அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துருக்கோம், அது வந்து ராவணன் கைலாச மலை கீழே நசுக்கப்பட்டப்போ சொல்லுவார், சிவருமான் ராவணனை அடர்த்தார் அப்படின்னு நசுக்கினாருங்கிற அர்த்தத்தில் அங்க. ஆனால் இந்த இடத்துல தாக்குறதுங்கிற அர்த்தம், வெகுண்டு அடர்த்த அப்படி அவனை வந்து தாக்கின கதத்து ஏழு காலனை. கதம் அப்படின்னாலும் கோபம், வெகுழுதல்னாலும் கோபம்தான், கதம்னாலும் கோபம்தான். அப்படி கதத்து ஏழு காலன்னா கோபத்தோட வந்து காலனை. கண் குருதி புனல் ஆறு ஒழுக உதைத்து ஏழு சேவடியான். இப்போ அந்த யமனை சிவபெருமான் ஒரு உத விட்டார். அப்படி அந்த ஒரு உத விட்டதும் என்ன ஆச்சு, அவனோட அந்த அவனோட கண்ணெல்லாம் பிதிங்க வெளியில வந்துடுச்சு. அப்படி கண்ணுல இருந்து ரத்தம் குபு குபுன்னு பாயிருது ஆறு மாதிரி. அப்படி இப்போ இந்த சில சமயம் ஆக்சிடென்ட் எதாவது ஆச்சுனாக்க இந்த ரோடு ஓரத்தில் ஃபயர் ஹைட்ரண்ட்லாம் இருக்கும், அந்த ஃபயர் ஹைட்ரண்ட் மேலே போய் ஏதாவது லாரி முட்டுடுச்சுன்னா அது உடஞ்சி போயிட்டுனா அதுலேருந்து தண்ணி வந்து குபு 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 குபுன்னு கொடுக்கும். அது மாதிரி அவனோட கண்ணு வெளியில வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணு இருந்த இடத்துல ஓட்டையிலேருந்து குபு குபு ரத்தம் வெளியில் பொங்கி கொட்டுறது. அதான் கண் குருதி புனல் ஆறு ஒழுக. அந்த கண்ணுலேருந்து ரத்த ஆறு, குருதி புனல் அப்படின்னா ரத்த ஆறு, அது ஒழுகும்படியாக அப்படி ஓடி வரும்படியாக உதைத்து எழு சேவடியான். அப்படி அவனை தன் சிவந்த திருவடியால உதைத்த சிவருமான் அவன் கடவுர் உரை உத்தமனே. அந்த சிவருமான் திருக்கடவுரில் உரைகின்ற உத்தமன், அவனை நாமும் தொழ வேண்டும் அப்படிங்கிறது. இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இதுல அவர் வந்து ஒரு அற்புதமான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். அப்படி அவர் தன்னுடைய மனக்கண்ணுல பாக்குறாரு. அங்க அவர் மார்க்கண்டையன் எப்படி பூஜை பண்ணா, இவர் சிவருமான் போய் எப்படி அவர் காப்பாற்றினார், அங்க யமன் எப்படி வந்தான் அப்படிங்கறதெல்லாம் மனக்கண்ணுல பார்த்து நமக்கு அப்படியே ஒரு டிஸ்கிரிப்டிவ் பொயட்ரி கொடுக்குறாங்க. மூன்றாம் பாடல், கரப்புரு சிந்தையர் காண்டர்க்கு அரியவன் காமனையும் நெருப்புமிழ் கண்ணினன் நீள் புனர் கங்கையும் பொங்கரவும் பரப்பிய செஞ்சடை பால்வண்ணன் காலனை பண்டொரு கால் உறப்பிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே. இந்த முதல் ரெண்டு பாட்டில் திருநாவுக்கரசர் இந்த மார்க்கண்டேயரையும் யமனையும் சிவருமான் இவன் மூணு பேரை தான் சொல்றார், வேற ஒரு செய்தியும் வரல அந்த முதல் ரெண்டு பாட்டில். இப்போ இந்த பாட்டில் அந்த யமனை உதச்சானுங்கிற செய்தி வர்றது. ஆனால் அது மட்டுமல்லாமல் இதில் மற்ற பல கருத்துக்களும் வருது, மற்ற சில லீலைகள் பல தத்துவங்கள் அதுமெல்லாம் வர ஆரம்பிக்கிறது இந்த பாட்டில். கரப்பு உரு சிந்தையர் காண்டக்கு அரியவன், அவன் எளியவன், மார்க்கண்டேயரை தேடி வந்து காப்பாற்றினான். மார்க்கண்டேயர் அங்கே அரசு பூஜை பண்ணியிருந்தார், யமன் அவர் கொல்ல வந்தான், சிவருமான் ஓடி வந்து யமனை உதச்சி மார்க்கண்டேயரை காப்பாற்றினார். அப்படி இருக்கிற சிவருமான் அவனை வஞ்சம் நிறைந்த மனத்தை உடையவர்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிறார். கரப்பு உரு சிந்தையர், கரப்பு அப்படின்னாக்க வஞ்சனைன்னு அர்த்தம், வஞ்சம் பொய் பொய் வஞ்சனை இதெல்லாம் கரப்புன்னு பேர். அப்படிப்பட்ட அந்த கரப்பு உரு சிந்தையர் அப்படின்னா இந்த வஞ்சம் நிறைந்த மனத்தில் வஞ்சம் நிறைந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களால் காண்டர்க்கரியவன் அவர்களால் காண முடியாதவன் சிவருமான். அது ஒரு தன்மை. அடுத்த தன்மை, காமனையும் நெருப்பு உமிழ் கண்ணினன். இது பல பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம், மன்மதனை எரிச்சது. அதை இங்கே சொல்கிறார், காமனையும் நெருப்பு உமிழ் கண்ணினன் அப்படின்னா இந்த மன்மதனையும் நெருப்பால் நெற்றிக் கண்ணால் பார்த்து சுட்டு எரித்தவன், அப்படிப்பட்ட நெற்றிக் கண்ணை உடையவன். நீள் புனல் கங்கையும் பொங்கரவும் பரப்பிய செஞ்சடை பால்வண்ணன். நீள் புனல் கங்கை அப்படின்னா பெரிய பெரிய கங்கை நதினு அர்த்தம். ஆகாச கங்கை அங்கேருந்து கீழே விழுந்தப்போ பகீரதன் தவம் செய்து அந்த கங்கை கீழே வந்தார். அவனுடைய முன்னோர்களுடைய நற்கதிக்காக அவன் கங்கையை கீழே வர்றதுக்காக தவம் செய்து ஆகாய கங்கை பூமிக்கு வரான். அப்போ அவன் சொல்கிறேன், நான் ஆகாய கங்கை ஆகாசத்தில் நான் ரொம்ப வேகத்தோடு வருவேன், உங்களால் தாங்க முடியாது, நிசிவருமான இது பண்ணிக்கோ, அவருடைய அருளாலாம் மெதுவாக வந்து இறங்குவேங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி. அதனால் அவர் சிவருமான குறித்து தவம் பண்ணுறார். அப்போ சிவருமான் சரின்னு சடையை விரிக்கிறார், கங்கை விழறா, அந்த கங்கையை சடையில் அடைக்கின்றிருக்கார். ஒரு சொட்டு கூட கீழே வேலை. அதுக்கப்புறம் பகீரதன் திரும்ப சிவருமான வேண்டினதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சத்தை வெளியில் ஓடுற, அதுதான் நீங்கள் தரையில் ஓடுற கங்கை. அந்த நீள் புனல் கங்கை, பெரிய நதியாகிய கங்கையும் பொங்கு அறவும் அப்படின்னா பொங்குதல் அப்படின்னா கோபிக்கிறது. நம்ம இந்த கதனாகம்னு முன்னாடி பாடல பார்த்தோம் இல்லையா, அந்த கதம் அப்படிங்கிற வார்த்தையை, அதான் பொங்குதல் அப்படின்னா கோபிச்சு எழுறது. பால் பொங்குறதுங்கிறது அது ஒரு பொங்குறது, ஆனால் நமக்கு கோபம் பொங்கி எழுது அப்படிங்கிறது. அதனால பொங்குதல் அப்படின்னால அப்படி கோபிச்சுக்கிறது, அப்படி சீறுறது. அப்படி சீறுகின்ற அறவும் பாம்பும் பரப்பிய செஞ்சடை, அந்த சிவருமானுடைய சடையிற்கே அது செஞ்சடை. அதை அந்த செஞ்சடையை இந்த கங்கையும் இந்த பாம்பும் என்ன பண்ணுறது, தலையில் இருக்கு அவர் தலையில் இது ரெண்டும் இருக்கு, கங்கை சடைக்குள்ளே இங்கே அங்கே ஓடிட்டுருக்கு, அதே மாதிரி பாம்பும் இங்கே அங்கே ஊர்ந்துட்டுருக்கு சார். அதனால இந்த கங்கையும் பாம்பும் அவரோட தலைமையில போட்டு சடையை போட்டு கலைக்கிறது, அப்படி பரப்புறதுங்கிற விரிக்கிறதுன்னு அர்த்தம். பரப்புதல்னாக்க விரிக்கிறது, பரத்துறது அப்படிங்கிறோமே, அந்த பரப்புறதுனா டு ஸ்ப்ரெட் அவுட். அதனால இந்த கங்கை நதியும் இந்த பாம்பும் அவருடைய சடைய அப்படி பரப்பின் இருக்கு, விரிச்சின் இருக்கு. அது செஞ்சடை, அப்படிப்பட்ட செஞ்சடைய உடையவன் அவன் பால்வண்ணன். பால்வண்ணன் பால் போன்ற வெண்ணிறம் உடையவன் அப்படிங்கிறது. இது ஏன் பால்வண்ணன்? அவன் உடம்பு முழுக்க திருநீற்றை பூசி கொண்டிருக்கிறான், விபூதி பூசினான் உடம்பு முழுக்க. இந்த வெள்ள வெளியே உடம்பு முழுக்க விபூதி பூசினதுனால அவனோட நிறம் வந்து வெள்ள வெளியேன்னு இருக்கு. அதுதான் பால் வண்ணம், வெள்ள வெளியே பால் போன்ற வெண்ணிறம் உடையவன் அவன். நம்ம முன்னாடி பாட்டிலையும் வேற பாடல்கள்ல பார்த்துருக்கோம், பால் வெண்ணீர் அப்படிம்ப. இந்த பால் போன்ற வெண்மையாக இருக்கின்ற விபூதி அப்படின்னு அர்த்தம், பால் வெண்ணீர். இந்த பால் வண்ணன் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய திருநாமங்கள்ல ஒண்ணு. அது மாதிரி சிவபெருமானுக்கு தீவண்ணன், பால் வண்ணன் அப்படின்லாம் பேர் உண்டு. நம்ம அந்த தீவண்ணன்கிற பேர் வந்து 4.94 நினைக்கிறேன், அந்த திருப்பாதிரி புலியூர் திருவிருத்தம் பார்த்துருக்கோம் முன்னாடி, அதுல வரும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தை வழுவதற்கு வரந்தர வேண்டும் வைகத்தை தொழுவாருக்கு இறங்கி இருந்தொருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை வைத்த தீவண்ணனே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அது மாதிரி அங்க தீவண்ணன் அந்த பாட்டில் சொல்ல, இந்த பாட்டில் பால் வண்ணன் அப்படிங்கிறார். இந்த பால் வண்ணன்ங்கிறது சிவபெருமானுக்கு சில ஸ்தலங்களில் பேராகவும் இருக்கு. அதனால பால் வண்ணன்கிறது விபூதி பூசின் இருக்கிறதுனால, வெள்ள வெள்ளரும் விபூதி பூசின் இருக்கான், அதனால அவன் பால் வண்ணன் உடையவனாக இருக்கிறான். காலனை பண்டு ஒரு கால் உறப்பிய சேவடியான், அப்படி காலன் அவனை பண்டு ஒரு கால், முன்னாடி ஒரு சமயம், பண்டுனா முன்னாடி, ஒரு கால்னா ஒரு சமயம், முன்னாடி ஒரு சமயத்துல உறப்பிய சேவடியான். இந்த உறப்பிய அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு புது வார்த்தை. இதில் அதில் உரையில் என்ன கொடுத்துருக்கானா, உறப்புதல் அப்படின்னாக்க அப்படி அந்த சத்தம் போட வைக்கிறது, உரத்த ஒலிக்க செய்தல் அப்படின்னு டிக்ஷனில் கொடுக்குறா, பயமுறுத்துறது கத்த வைக்கிறது அப்படின்னு. அதனால் காலனை ஒரு சமயம் கத்த வச்சார், பெருசாக ஓலமிட்டு கத்த வச்சார் அவர் அந்த ஒரு உதவு. அப்படி அவனை கத்த வச்ச சேவடிய உடையவன் சிவருமன், கடவுர் உரை உத்தமன் அப்படின்னு இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நாலாம் பாட்டு, மரித்திகள் கையினன் வானவர் கோனை மனம் மகிழ்ந்து குறித்து எழு மானிதன் ஆறுயிர் கொள்வான் கொதித்த சிந்தை கருத்து எழு மூவிலை வேலுடைய காலனை தான் அலற உருக்கிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே. இந்த பாட்டில் முதல் ரெண்டு பாட்டு மாதிரி மார்க்கண்டேயர் யமன் சிவபெருமான் மூணு பேர் தான் இருக்கு, அதில் மற்ற செய்திகள்லாம் எதுவும் இல்லை. மரித்திகள் கையினன், இது சிவபெருமானுடைய வர்ணனை, கையில் மானை ஏந்தியவன். மறி அப்படின்னாக்க மான் கன்று, மறினா குட்டி கன்றுன்னு அர்த்தம். இது இந்த இடத்துல மானின் கன்று, மான் மறி அப்படின்னு வரும், இல்லை விரும்பினா மறின்னே வரும். அதனால மறி அப்படின்னாக்க மான் கன்று. திகழ் கையினன், அதை கையில் வச்சுட்டு இருக்கான் சிவபெருமான், கையில் ஒரு மானை பிடிச்சிட்டு இருக்காரு, அது நமக்கு தெரியும். எங்கள் கோயிலில் உற்சவமூர்த்தி விக்கிரகத்தை பார்த்தோன்னா ஒரு கையில் மானை பிடிச்சிட்டு இருக்கிறது தெரியும், ரெண்டு காலை பிடிச்சிட்டு ரெண்டு காலை விட்டுருப்பார், அதை பற்றி முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அப்படிப்பட்ட அவன் சிவருமான். அவன் வானவர் கோன், வானவர் கோன் அப்படின்னாக்க தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன், அது தேவர் கோன், வானவர் கோன், விண்ணவர் கோன் அப்படின்னு பல பாடல்கள்லாம் அங்கங்கே வரும். அப்படி தேவர்களுக்கெல்லாம் அவன் தலைவன். அப்படிப்பட்ட சிவருமானை மனம் மகிழ்ந்து குறித்து எழு மாணி, மனம் மகிழ்ந்தனாக்க மனசில் ரொம்ப அன்போட, குறித்து குறித்து எழு அப்படின்னு அவனையே தியானம் பண்ணுறது, குறிக்கோள். சிவபெருமானை வழிபடுவதே குறிக்கோள், மனசில் வேற ஒரு எண்ணம் இல்லாமல் ஃபோக்கஸுங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி சிங்கிள் ஃபோக்கஸோட குறித்து எழு. அப்படி சிவபெருமானை வழிபடுவது ஒன்றே மனசில் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட மாணி அந்த பிரம்மச்சரியான மார்க்கண்டேயர், அவருடைய மாணிதன் ஆறு உயிர், அந்த பிரம்மச்சரியான மார்க்கண்டேயருடைய அரிய உயிரை கொள்வான். இந்த இடத்துல கொள்வான்ங்கிறதுல இது கொள்ள அப்படின்னு அர்த்தம், கொள்வான் அப்படின்னாக்க கொள்ள அப்படின்னு அர்த்தம். இந்த வான் அப்படிங்கிறது அந்த வினையச்ச வகைகளில் ஒன்று பார்ட்டிக்கல், அது கொள்ளுதல் அப்படின்னா கொள்ள அப்படின்னு வர்றது இன்னைக்கு நம்ம பேச்சில் வைப்போம். ஆனால் பழைய தமிழில் கொள்வான், கொள்பான், அது மாதிரி காண்பான் அப்படின்லாம் வரும், வான் பான் அப்படின்லாம் பார்ட்டிகிள்ஸ் வரும் இந்த செயல்களில். இப்படி இந்த மார்க்கண்டேயருடைய அரிய உயிரை கவர்வதற்கு, கொள்ளுதல்னா கவர்றது, வாங்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அது மாதிரி இந்த கொள்வார் இல்லைன்னா வாங்குறவா இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல கொள்ளுதல்னாக்க கவர்றது, பிடிச்சுட்டு போகிறது, கவர்றது. அப்படி அப்படி அந்த உயிரை கொண்டு போகிறதுக்கு யமன் வந்தான். அவன் எப்படி வந்தான்? கொதித்த சிந்தை, சிந்தைன்னா மனசு கொதித்த சிந்தையனா ரொம்ப மனசு பயங்கர கோபத்தோட. இந்த யமன் எப்பவுமே சிரிச்ச முகத்தோட வந்து உயிரை கொண்டு போக மாட்டான் இல்லையா, அவனோட தொழில் அப்படி. அவன் வா அப்படின்னா யாரும் போகிறதுக்கு தயாராகவும் இல்லை. அதனால எப்போ வந்து அதட்டி உருட்டி மிரட்டி கோபத்தோட கட்டி உருட்டி இழுத்துன்னு போவான் உயிரை. அதனால யமனோட வர்ணனை எப்பவுமே அவனுக்கு கோபம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தான் வரும். முன்னாடி கதத்து எழுன்னு முன்னாடி ஒரு பாட்டில் வெகுண்டு அடர்த்த கதத்து எழு அப்படின்லாம் முன்னாடி பாட்டில் பார்த்தோம். அது மாதிரி இந்த பாட்டிலையும் அதே தான், கொதித்த சிந்தை கோபமுடைய மனசை உடையவன் அவன், அவன் கருத்து எழு அப்படின்னாக்க கருத்தல் அப்படின்னாக்க கோபிக்கிறது. இந்த கொதித்த சிந்தைனா கோபிக்கக்கூடிய மனசை உடையவன் அவன், அவன் கோபத்தோட கருத்து எழு மூவிலை வேல் உடை காலன். அவன் ரொம்ப கோபத்தோட வரான், அவன் கையில் என்ன வச்சுட்டு இருக்கான், திரிசூலம் ஒன்று வச்சுட்டு இருக்கான். மூவிலை வேல் அப்படின்னா திரிசூலம், மூன்று இலை போன்ற நுனிகளை உடைய வேல் அது திரிசூலம், அதான் மூவிலை வேல். அது பல தேவார பாடல்கள் வரும், சிவபெருமான் கையிலையும் இருக்கு திரிசூலம், அதனால அங்கேயும் மூவிலை வேல்னு வரும். இங்க யமன் கையிலையும் இருக்குது, அதனால மூவிலை வேல் அப்படின்னு யமனுக்கு யமனோட கையில் இருக்கிறதுக்கு சொல்றாரு. அப்படி இந்த காலன் இருக்கானே அவன் ரொம்ப கோபத்தோட பயங்கர கோபத்தோட கையில ஒரு திரிசூலத்தை எஞ்சின்னு வரான் அந்த உயிரை கொல்றதுக்கு. அப்படிப்பட்ட அந்த காலனைத்தான் அலற, அந்த காலனை அலறும்படியாக இல்லையா, அலற அவனை அலற ஒரு உத விட்டார்லேயே சேருவான், அதனால அவன் அலறினான், ஐயோ வெளியில அலறி உயிர் விட்டான் அவன். அதனால அப்படி அவன் அலறும்படியாக உருக்கிய சேவடியான், உருக்குதல் அப்படின்னாக்க அதே மாதிரி இந்த உறப்புதல் முன்னாடி பாட்டில் பார்த்தோன்னா அதே மாதிரி, அப்படி அவனை அதட்டுறது, டை என்னடா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதட்டுறது. அப்படி அவனை அதட்டி தண்டித்த திருவடியை உடையவன் சிவருமான். அப்படிப்பட்ட உருக்கிய சேவடியான் கடவுர் உரை உத்தமன், இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அஞ்சாம் பாடல், குழைத்திகழ் காதினன் வானவர் கோனை குளிர்ந்தெழுந்து பழக்கமோடு அர்ச்சித்த மானிதன் ஆறுயிர் கொள்ள வந்த தளர்பொதி மூவிலை வேலுடை காலனை தான் அலற உழக்கிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனை. நம்ம நாலாம் பாட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. அஞ்சாம் பாட்டும் அங்க மரித்திகள் கையினன் அப்படின்னு சொன்னார், இங்க குழைத்திகள் காதினன், அவன் காதில் குழை அணிஞ்சிருக்கிறான் சிவருமான். அது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், காதில் அணிகிற அணிகள் அணுகிற குழை, அப்படி காதில் குழை அணிந்தவன் சிவருமான். வானவர் கோனை தேவர்கள் தலைவனை முன்னாடி பாட்டில் வர்ற அதே ஃப்ரேஸு. குளிர்ந்து எழுந்து, அங்க முன்னாடியே அதே ஒரு வார்த்தை வந்தது இல்லையா, மனம் மகிழ்ந்து அப்படின்னு முன்னாடி பாட்டில் இருந்தது நாலாம் பாட்டில். இந்த பாட்டில் குளிர்ந்து எழுந்து அப்படின்னா மனம் குளிர்ந்து பழக்கமோடு அர்ச்சித்த மாணி, இது ரொம்ப முக்கியமான ஃபேஸ் இது. பழக்கமோடு அர்ச்சித்த மாணி, அவன் அர்ச்சனை பண்ணார் மார்க்கண்டேயர், அவர் பழக்கத்தோடு பழக்கமோடு அர்ச்சித்தனா பழக்கம், அவர் பல ஆண்டுகளாக தினமும் பண்ணி பண்ணி பழகினவர். அவர் இன்னைக்கு புதுசாக பண்ணல அவர் இல்லையா, அப்பா அம்மா வந்து ஓ உனக்கு 16 வயசானு சொன்னதும் ஓ சிவருமான போய் நான் பூஜை பண்ண புதுசாக வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கல, அவர் பல வருஷங்களாக பூஜை பண்ணி பண்ணி அந்த பழக்கம் அவர் எப்படி பூஜை பண்ணாரோ அதே மாதிரி இன்னைக்கும் பூஜை பண்றாரு. தினமும் அப்படிதான் அவர் பூஜை பண்றாரு, நீ புது மாதிரியால ஒன்றும் பண்ணல, அப்படி எப்பவும் பண்ற மாதிரி பழக்கப்படி அவர் பூஜை பண்ணார். அப்படிப்பட்ட மார்க்கண்டே அவருடைய அரிய உயிரை கொள்ள வந்த, அவருடைய உயிரை கவர்வதற்கு வந்த தளர்பொதி மூவிலை வேலுடை காலன். தளர்பொதின்னா தழல் அப்படின்னா நெருப்பு, பொதிதல்னா ஒரு பஞ்ச் மூட்டை மாதிரி, பொதி இதெல்லாம் மறைத்திருக்கிறது உள்ள அடக்கி இருக்கிறது ஒரு பண்டில் மாதிரி, அப்படி தளர்பொதி போல இருக்க அந்த மூவிலை வேல் அவனோட சூலம் இருக்கே அது வந்து ஒளி வீசின்னு இருக்கு ஜக 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 ஜகான்னு, அந்த அந்த ஜகதப்பு வந்து அப்படி தழை உள்ள அடக்கி இருக்கிற வே திரிசூலம் அது. அப்படிப்பட்ட திரிசூலத்தை எடுத்துன்னு வரான் அந்த யமன் காலனை தான் அலற, அவன் அலறும்படியாக உழக்கிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே. அப்படி உறக்குதல் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம்ல, உறப்புதல் ஒரு பாட்டில் பார்த்தோம், அடுத்தது இங்க உழக்குதல் அப்படின்னு வருது. உழக்கிறது அப்படின்னாக்க போட்டு மிதிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா, உழக்கிறதுனா அப்படி போட்டு காலால் போட்டு நசுக்கி தம்சம் பண்றது. அப்படி அவனை உழைக்கினார் சிவருமான் காலால் ஒரு உத விட்டு, அதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். பாட்டில் நமக்கு தெரிய வேண்டியது ஒன்று ரெண்டு வார்த்தை தான், ஆனால் முக்கியமாக இதில் எனக்கு மனசில் பட்ட கருத்து என்னென்னாக்க மார்க்கண்டேயர் பழக்கமோடு அர்ச்சித்தார், அவர் புதுசாலாம் ஒன்றும் பண்ணல, அவர் இதே மாதிரி தான் அவர் தினமும் பண்ணிட்டு இருந்தார். அதாவது அந்த நம்ம கன்சிஸ்டண்டா தொடர்ந்து அன்போட வழிபாடு செய்யணுங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பழக்கமோடு அர்ச்சித்த அப்படிங்கிறது. இந்த பாடல் பதிகத்தோட மீதி பாடல்களோடு தொடர்வோம். திருச்சிற்றம்பலம்.